அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை அன்பராம் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, ஒலிபரப்பப்படும் நிகழ்ச்சிகள் இயற்கை சூழ்நிலையால் பாதிக்கப்படாமல் தெளிவாக கேட்க நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை காட்டிலும் மிகுந்து போற்றப்படத்தக்க வேதத்தை நாம் கற்றுக்கொள்வோம்.
பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே லேவியராமும் 8 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். அதாவது ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்களுக்கு விசேஷித்த வஸ்திரங்களையும் மற்ற காரியங்களையும் ஆயத்தம் செய்து ஊழியத்திற்காக அவனை பிரதிஷ்டை செய்யும்படியாக கர்த்தர் கொடுத்த கட்டளைப்படி மோசே ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார். வசனம் 7 பாருங்கள். அவனுக்கு உள்ளங்கியை போட்டு இடைக்கச்சையை கட்டி மேலங்கியை உடுத்தி ஏபோத்தை தரித்து அதன் மேல் ஏபோத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி. பிரதான ஆசாரியனுடைய உடையானது நம்முடைய உன்னதமான பிரதான ஆசாரியருடைய பெரிதான கிருபையையும் மகிமையையும் வெளிப்படுத்தும் ஒரு ஓவியமாயிருக்கிறது. ஒவ்வொரு உடையுமே கருத்தாளம் மிக்கது. 8 வகையான காரியங்களை பிரதான ஆசாரியன் உடுத்த வேண்டும். அதிலே 4 உடைகள் எல்லா ஆசாரியர்களும் உடுத்தும் உடைகள், 4 உடைகள் பிரதான ஆசாரியன் மட்டுமே உடுத்தும் காரியங்கள். அவை மகிமையும் அழகும் நிறைந்ததாய் இருந்தது. இவைகளிலே 4 உடை எல்லா ஆசாரியர்களுக்கும் உரியது. அவை யாவென்றால் உள்ளங்கி, இடைக்கச்சை, மேலங்கி மற்றும் தலைப்பாகை. இவை எல்லாமே வெள்ளை நிற துணியினாலே ஆனவை. வெள்ளை நிறமானது நீதியை குறித்து பேசுகிறது. ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவின் நீதியினாலே மூடப்பட்டவனாயிருக்கிறான். பணிவிடை செய்வதற்காக இந்த உடைகள் உடுத்தப்பட்டிருக்க வேண்டும். சுறுசுறுப்பாக கீழ்ப்படிவதற்காக இடைக்கச்சை கட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த உடைகளை குறித்து ஏற்கனவே யாத்ராமும் 28 அதிகாரத்திலையும் நாம் வாசிக்கிறோம். சரி, லேவியராமும் 8 அதிகாரம் 8 வசனம் பாருங்கள். அவனுக்கு மார்பதக்கத்தை அணிந்து மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளையும் வைத்து. இந்த மார்பதக்கத்தை குறித்து நாம் யாத்ராமும் 28 அதிகாரத்திலே சிந்தித்தோம். இந்த மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகள் வைக்கப்பட்டன. ஊரீம் என்றால் வெளிச்சம் என்று பொருள், தும்மீம் என்றால் செம்மை என்று பொருள். ஆனால் இவை எப்படி வேலை செய்தது என்பது நமக்கு தெரியவில்லை. சிலர் நினைக்கிறார்கள் இது கற்பனைகளோடு தொடர்புள்ளது என்று கூறுகிறார்கள். அதாவது கற்பனை அதிலே எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்கிறார்கள். 19 சங்கீதத்திலே இதை குறித்து ஒரு குறிப்பு இருக்கிறது. சங்கீதம் 19:7 வசனத்தை பார்ப்போம் என்றால், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, 8 வசனத்தை பார்த்தால், கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஊரீம் தும்மீம் என்பவைகள் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்டவை. இதிலே நமக்கு ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இங்கே சொல்லப்படுகிறது. இன்று நாம் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு அவருடைய வார்த்தை நமக்கு தேவையானதாய் இருக்கிறது. லேவியராமும் 8 அதிகாரம் 9 வசனத்தை பாருங்கள். அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். இது குறித்தும் ஏற்கனவே நாம் யாத்ராமும் 28 சிந்தித்தோம். முக்கியமாய் கவனிக்க வேண்டிய ஒன்று, அந்த கிரீடத்திலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த சிறப்பான உடைகள் மற்ற ஆசாரிகளிடத்திலிருந்து பிரதான ஆசாரியனை வேறுபடுத்தி காட்டியது. இந்த உடைகள் எல்லாமே நம்மை ரட்சிக்க இந்த உலகத்திலே வந்து மரித்து உயிர்த்த இயேசுவை சுட்டிக்காட்டுகிறது. அவருடைய மகிமையையும் அழகையும் இது காட்டுகிறது. ஆரோனின் குமாரர்கள் சாதாரணமான அங்கிகளை தரித்தவர்களாயிருந்தார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், உத்தமமான பிரதான ஆசாரியருக்கு இருந்த அநேக குமாரர்கள் அவருடைய நீதியின் வஸ்திரத்தினாலே தரிப்பிக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்பதை காட்டுகிறது. எபிரேயர் 2 அதிகாரம் 10 வசனத்திலே, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவர் கேட்டதாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். நாம் பாவிகளாக அவரண்டை வந்தோம். அவர் நம்மை தன்னுடைய நீதியினாலே மூடினார். பிரதான ஆசாரியன் 2 தோள்களிலேயும் இஸ்ரவேல் கோத்திரத்தின் 6 பெயர்கள் வெட்டப்பட்ட கல்லை உடையவனாயிருந்தான். அது மட்டுமல்ல, மார்பதக்கத்திலே வைக்கப்பட்டிருந்த 12 கற்களும் 12 கோத்திரங்களின் பெயரை உடையதாயிருந்தது. எனவே பிரதான ஆசாரியன் இஸ்ரவேலரை தோள்களிலேயும் இருதயத்திலேயும் சுமக்கிறவனாய் காணப்பட்டார். தோளானது பலனை குறித்து பேசுகிறது, இருதயம் அன்பை குறித்து பேசுகிறது. லேவியராமும் 8 அதிகாரம் 10 வசனம் பாருங்கள். பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி. எபிரேயர் 9 அதிகாரம் 21 வசனத்திலே நாம் பார்ப்பது போல, கூடாரமும் பாத்திரங்களும் இரத்தத்தினாலே தெளிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டது. இப்பொழுது இது அபிஷேக தைலத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஏற்கனவே இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு மீட்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அபிஷேக தைலம் தெளிக்கப்படுவது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாயிருக்கிறது. யோவான் 4:24 தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வாசிக்கிறோம். லேவியராமும் 8:11-12 பார்ப்போம் என்றால், அதில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் 7 தரம் தெளித்து பலிபீடத்தையும் அதன் சகல பனிமூட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். இவ்வாறு அபிஷேக தைலம் தெளிக்கப்படுவது பரிசுத்தமாக்குதலை குறித்து பேசுகிறது. இவை எல்லாமே இப்பொழுது உபயோகத்திற்கு ஆயத்தமானதாயிருக்கிறது. அதாவது கர்த்தருடைய பணிவிடைக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டதாயிருக்கிறது. ஆரோனின் மேலே அபிஷேக தைலம் தெளிக்கப்படவில்லை, அவன் மேலே வார்க்கப்பட்டது. சங்கீதம் 133:2 அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஞான ஸ்நானத்திலேயும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். தேவன் தமது குமாரனுக்கு அளவில்லாமல் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். நாம் கவனிக்க வேண்டியது அபிஷேக தைலம் ஆரோனின் மேலே ஊற்றப்பட்ட பின்னர்தான் மற்ற ஆசாரியர்கள் மேலே இரத்தம் தெளிக்கப்பட்டது. நமது பிரதான ஆசாரியர் பாவத்திற்கான பலி செலுத்த தேவையில்லை, நமக்கு தேவை, அவருக்கு அது தேவையில்லை. எபிரேயர் 9:9 நாம் வாசிக்கும் பொழுது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். சரி, லேவியராமும் 8:13 பாருங்கள். பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே ஆரோனின் குமாரரை வரவழைத்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி இடை கச்சைகளை கட்டி குல்லாக்களை தரித்து. மீண்டுமாக எல்லாமே கர்த்தருடைய ஆணையின்படியே செய்யப்பட்டது என்று குறிப்பிடப்படுகிறது. இது எதை நினைவுபடுத்துகிறது என்றால், நாம் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவின் நீதியாகிய வஸ்திரத்தினாலே தரிப்பிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். 14 பாவ நிவாரண பலிக்கான காளையை கொண்டு வந்தான், அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். இந்த காளையானது பிரதான ஆசாரியனுக்கான பாவ நிவாரண பலி. ஆரோனின் 4 குமாரர்களும் கூட தங்களுக்கான பலி என்றும் அதை அவர்கள் கணக்கிலே எடுக்க முடியும். அவனுடைய பாவங்கள் அந்த காளையின் மேலே கடத்தப்பட்டது. கைகளை மேலே வைப்பதனாலே இது நடைபெறுகிறது. அவர்கள் தேவனுடைய பணிவிடையிலே இருந்தாலும் அவருடைய பாவத்தை குறித்தும் அவர்கள் பலி செலுத்த வேண்டியவர்களாய் இருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்கள் நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றன. சங்கீதம் 40:12 சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்கிறான், எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. அருமையான சிநேகிதனே, நீங்கள் ஒரு பாவி என்பதை உணர்கிறீர்களா? நீங்கள் அப்படிப்பட்டவர்களாய் இருந்தால் தேவன் உங்களுக்காக செய்யக்கூடிய காரியம் உண்டு. பொதுவாக வைத்தியரிடத்திலே போக வேண்டும் என்ற நிலை வரும்பொழுதுதான் வியாதிக்காக வைத்தியரிடத்திலே போகிறோம். அதேபோல நீங்கள் ஒரு பாவிதான் என்பதை உண்மையாக உணரவில்லை என்றால் நீங்கள் கிறிஸ்துவண்டை செல்ல முடியாது. சங்கீதம் 38:4 என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அருமையானே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய பாவ பாரத்தை உங்களால் சுமக்க முடியாமல் இருக்கும் என்றால் உங்களுக்காக சுமக்கக்கூடிய ஒருவரை பாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். தேவன் உங்களை குறித்த முழு உண்மைகளையும் அறிந்திருக்கிறார். எனவே நீங்கள் அவரிடத்திலே எல்லா உண்மைகளையும் சொல்லிவிடலாம். லேவியராமும் 8:15-17 பாருங்கள். அங்கே அந்த காளையானது கொல்லப்பட்டு அதன் இரத்தத்தை தன் விரலினாலே பலிபீடத்தின் கொம்புகளின் மேலே சுற்றிலும் பூசி பலிபீடத்திற்காக பிராயசித்தம் செய்து மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே ஊற்ற வேண்டும். 16 காளையின் உள்பகுதியில் உள்ள எல்லாவற்றையும் எடுத்து பலிபீடத்தின் மேலே தகனிக்கும்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 17 காளையையும் அதன் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கினியிலே சுட்டெரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் ஆவிக்குரிய கருத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் இது எல்லாமே அர்த்தமில்லாத சடங்காச்சாரம். இரத்தமானது பலிபீடத்தின் கொம்புகளிலே பூசப்படுவதற்கு காரணம் அதுவும் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது. இது எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்றால், வெறும் சிலுவை மரத்திலே எந்த ஒரு விசேஷித்த தன்மையும் இல்லை என்பதை காட்டுகிறது. இன்று அநேகர் சிலுவையிலே ஏதோ விசேஷம் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அருமையானவர்களே, சிலுவையிலே விசேஷம் இல்லை. என்னுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் இரத்தத்தை சிந்திய இயேசுவே முக்கியமானவர். நமக்காக அவர் பாவமானாலும் பாவத்தினாலே அவர் கரைப்படவில்லை. அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டாலும் பாவங்களிலிருந்து அவர் பிரித்தெடுக்கப்பட்டவராய் இருக்கிறார். ஆரோன் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பொழுது எல்லாமே மோசேக்கு கர்த்தர் சொன்னது போலவே செய்தார்கள். 18-21 வசனங்களிலே இப்பொழுது தகன பலியின் சடங்கை நிறைவேற்றுகிறார்கள். பாவ நிவாரண வரியை தொடர்ந்து தகன பலி செலுத்தப்படுகிறது. தேவனை திருப்திப்படுத்தும்படியாக பாவத்தின் கேள்விக்கான விடை கொடுக்கப்படும் வரை இயேசுவின் அழகையோ சிறப்பையோ அறிந்து கொள்ள முடியாது. பாவ நிவாரண பலியானது இயேசு சிலுவையிலே நமக்கு என்ன செய்தார் என்பதை குறிக்கிறது. தகன பலியானது இயேசு யார் என்பதை குறிக்கிறது. உங்களுக்காக உங்களிடத்திலே மரித்தவர் இயேசு என்பதை அறிந்து உங்கள் ரட்சிப்புக்காக அவரண்டை நீங்கள் வரும் வரை அவர் யார் என்பதை நீங்கள் உண்மையாகவே அறிந்து கொள்ள முடியாது. உங்கள் பாவத்திற்கான விலைக்கிரயத்தையும் அவர் செலுத்தியிருக்கிறார். இதுவே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம். ஐக்கியம் என்று புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுவது எல்லாமே கிறிஸ்துவிலே நாம் ஐக்கியம் கொள்வதை குறித்து சொல்கிறது. ஆசாரியர்களும் ஆசரிப்பு கூடாரத்தின் அழகை பார்க்க வேண்டுமென்றால் அதற்கு உள்ளே செல்ல வேண்டும். வெளியே அது பார்ப்பதற்கு சிறந்ததாய் தெரியாது. அதேபோலதான் அவிசுவாசியான உலகம் கிறிஸ்துவின் அழகை அறிந்து கொள்ள முடியாது. எனவே அவரை புறக்கணிக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய அழகையும் மகிமையையும் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்வார்கள். லேவியராமும் 8:22-24 வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், பிரதிஷ்டைப்படுத்துவதற்குரிய மற்ற ஆட்டுக்கடாவையும் கொண்டு வந்து ஆரோனும் குமாரர்களும் தலையிலே கை வைத்தார்கள். இது கொல்லப்பட்ட பிறகு அதன் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசினார்கள். அதேபோல ஆரோனுடைய குமாரர்களையும் அழைத்து இரத்தம் அவர்கள் மேலேயும் பூசப்படுகிறது. பின்னர் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்கிறார்கள். இந்த பிரதிஷ்டைப்படுத்துவதற்குரிய ஆட்டுக்கடா குற்ற நிவாரண பலியாகும். இங்கே சமாதான பலி செலுத்தப்படவில்லை. ஏன்? இந்த ஆசாரியர்கள் ஏற்கனவே ஆசரிப்பு கூடாரத்திலே இருக்கிறார்கள். இது ஐக்கியத்தை காட்டும் இடமாயிருக்கிறது. ஆரோனுடைய காதிலும் மற்ற ஆசாரியருடைய காதுகளிலேயும் ரத்தம் பூசப்பட்டதற்கு காரணம் அந்த காதுகள் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் என்பதற்காக. அது இல்லாமல் அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. சாதாரணமான ஒரு மனிதன் தேவனுக்குரிய காரியங்களை பெற்றுக் கொள்ள முடியாது. ரத்தம் தோய்க்கப்பட்ட கரங்கள் அவருடைய பணிவிடைக்கு ஆயத்தமாயிருக்கிறது. ஒருவன் ரட்சிக்கப்படும் முன்னதாக கர்த்தருக்காக சேவை செய்ய முடியாது. கால் பெருவிரலிலே ரத்தம் பூசியதற்கான காரணம் கர்த்தருக்கு முன்பாக அவருடைய நடக்கை சீராக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. இந்த அடையாளங்கள் எல்லாமே ஒருவர் தன்னை முழுமையாக கர்த்தருக்கு அர்ப்பணித்திருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. லேவியராமும் 8:25-27 வரை பார்ப்பீர்கள் என்றால், எந்தெந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து அசைவாட்டும் வழியாக கர்த்தருடைய சன்னதியிலே அசைவாட்டப்பட வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அசைவாட்டப்படுவது எதை குறிக்கிறது என்றால், இது கர்த்தருக்கு பரிபூர்ணமாக அர்ப்பணிக்கப்படுகிறதை குறிக்கிறது. எபிரேயர் 9:28 வசனத்திலே, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்று வாசிக்கிறோம். சரி, லேவியராமும் 8:30 வசனத்தை பாருங்கள். மோசே அபிஷேக தைலத்திலும் பலிபீடத்தின் மேலிருந்த இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவன் குமாரர் மேலும் அவர்கள் வஸ்திரங்கள் மேலும் தெளித்து ஆரோனையும் அவன் வஸ்திரங்களையும் அவன் குமாரரையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்தினான். இரத்தமானது பாவ மன்னிப்பிற்குரியது. கிறிஸ்துவின் வேலையை அது காட்டுகிறது. அபிஷேக தைலம் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை காட்டுகிறது. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறுகிறது. யோவான் 17:19 வசனத்திலே அவர் சொல்லும்பொழுது, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று சொல்கிறார். இது நமக்கு எதை உணர்த்த வேண்டுமென்றால், இரத்தத்தினாலே வாங்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தின் மக்களுக்கு முன்னாலே விசுவாசிகள் வாழ வேண்டும் என்பதை காட்டுகிறது. இதைத்தான் யூதா சொல்லும்பொழுது 23 வசனத்திலே, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள் என்று சொல்கிறார். பரிசுத்தமாக்குதலின் ஆராதனை வழியாக நாம் கடந்து செல்லலாம். அபிஷேக ஆராதனைகளிலே பங்கு பெறலாம். எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுக்கலாம். ஆனால் கேள்வி என்னவென்றால், உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் உங்களை குறித்து என்ன சொல்கிறார்கள் என்பது முக்கியமானது. நீங்கள் எங்கே பள்ளிக்கு செல்கிறீர்களோ, எங்கே கல்லூரிக்கு செல்கிறீர்களோ, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே உள்ளவர்கள் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமானது. நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் கூற முடியுமா? ஒரு கிறிஸ்தவ சகோதரனை பார்த்து கிறிஸ்துவை அறியாத ஒரு மனிதன் கூறிய காரியத்தை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். சமயத்தை குறித்தெல்லாம் எனக்கு அதிகமாய் ஒன்றும் தெரியாது, ஆனால் நான் சமயம் என்று ஒன்றை ஏற்றுக்கொள்வேன் என்றால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கும் சமயத்தையே பின்பற்ற விரும்புகிறேன் என்று சொன்னானாம். அருமையான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்தவர்களை பார்க்கிற எல்லாருமே இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லவில்லை என்பதுதான் வருந்தத்தக்க காரியம். உலகத்தில் உள்ள மக்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஏசு கிறிஸ்துவண்டை இழுக்கப்பட வேண்டும். லேவியராமம் 8:31-32 பாருங்கள். அங்கே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் பார்த்து, நீங்கள் அந்த மாம்சத்தை ஆசரிப்பு கூடார வாசலிலே வேவித்து ஆரோனும் அவன் குமாரரும் அதை புசிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருக்கிறபடியே அங்கே அதையும் உங்கள் பிரதிஷ்டை பலிகளில் உள்ள கூடைகளிலே இருக்கிற அப்பத்தையும் புசித்து மாம்சத்திலும் அப்பத்திலும் மீதியானதை அக்கினிலே சுட்டெரித்து என்று சொல்கிறார். இதோடு கூட அந்த அபிஷேக ஆராதனை முடிவடைகிறது. மீதமாயிருந்த அந்த உணவுகளை அவர்கள் உட்கொள்ள வேண்டும். அதிலும் மீதமாயிருக்கிறதை பரிபூர்ணமாக அக்கினியிலே சுட்டெரித்து விட வேண்டும். இது எதை சொல்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியத்தை விசுவாசிகள் உட்கொள்ள வேண்டும். சமாதானமும் திருப்தியும் ஒரு விசுவாசிக்கு வேண்டுமென்றால் எந்த அளவு கிறிஸ்துவிலே அவர்கள் உட்கொள்கிறார்களோ, கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் கொள்கிறார்களோ, அந்த அளவு சமாதானமும் திருப்தியும் அவர்கள் வாழ்க்கையிலே காணப்படும். மீதமாயிருந்த பலிப்பொருட்கள் கெட்டுப்போகும்படியாய் விட்டுவிடப்படக்கூடாது. அது பரிபூர்ணமாய் தகனிக்கப்பட்டுவிட வேண்டும். லேவியராமம் 8:33-36 நீங்கள் பார்க்கும்பொழுது, அந்த பிரதிஷ்டையின் நாட்கள் 7 நடைபெற வேண்டும். தொடர்ச்சியாக அவர்கள் ஆசரிப்பு கூடார பணிவிடையிலேயே இருக்க வேண்டும். நமக்காக பரிந்து பேசும் கிறிஸ்துவும் வாரத்தில் 7 நமக்காக இருக்கிறார். இரவிலே நீங்கள் 2 எழும்பி ஜபித்தாலும் சரி, அதிகாலையிலே 4 ஜபித்தாலும் சரி, இரவிலே நித்திரை வராமல் 11 கர்த்தரை நோக்கி பார்த்தாலும் சரி, உங்களுக்காக பரிந்து பேசும் கிறிஸ்து காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு இக்கட்டான நெருக்கமான சூழ்நிலையிலே காணப்படலாம், அந்த நேரத்திலேயும் அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். இது எல்லாமே கர்த்தருடைய கட்டளைப்படி செய்யப்பட்டது. இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். எனவே 35 நாம் பார்க்கிறது போல, நீங்கள் சாகாதபடிக்கு 7 இரவும் பகலும் ஆசரிப்பு கூடார வாசலிலிருந்து கர்த்தருடைய காவலை காக்க கடவீர்கள். இப்படி நான் கற்பிக்கப்பட்டேன் என்று மோசே சொல்லி கர்த்தர் சொன்னபடியே செய்கிறார்கள். பிரியமானவர்களே, அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் 9 விவரமாக சிந்திப்போம். ஆனால் அதற்கு முகவுரையாக சில காரியங்களை இன்றைக்கு சிந்திப்போம். ஆரோன் தனது பணிவிடையை செய்ய ஆயத்தமாகிறான். ஆரோன் பாவ நிவாரண பலியை செலுத்துகிறான். பின்னர் சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறான். போதின பலியையும் சமாதான பலியையும் செலுத்துகிறான். ஆரோன் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. ஜனங்கள் அதை கண்டபொழுது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள். இந்த அதிகாரமும் ஒரு ஆர்வம் தரக்கூடிய அதிகாரம். ஏனென்றால் இப்பொழுதுதான் ஆரோன் தனது குமாரர்களோடு பணிவிடையை ஆரம்பிக்கிறார். ஆசாரியர்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய பணிவிடைகளை இங்கே விவரமாக பார்க்கிறோம். வருடத்திற்கு ஒருமுறை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்லும் அந்த விவரங்களை தவிர மற்ற காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆரோனின் வம்சத்திலே யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் பிரதிஷ்டை செய்யப்படாதவரை முழுமையாக ஆசாரியர்கள் ஆவதில்லை. பிரதிஷ்டை என்ற எபிரேய வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால் கையை நிரப்புதல். இதன் பொருள் தேவனிடத்திலே வெறும் கையர்களாக வருகிறார்கள். ஊழியத்திற்காக வேறு எங்கோ செல்ல தன்னை அர்ப்பணிப்பது பிரதிஷ்டை ஆராதனையில் அல்ல. பிரதிஷ்டை செய்யப்படுதல் என்றால் தேவனுடைய கரத்திலே வெறும் கையோடு வந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்பது. அவரே நிரப்புகிறார், அவரே அனுப்புகிறார். இதுதான் பிரதிஷ்டை. தாங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டுமென்றால் கர்த்தருக்கு அநேக காரியங்களை கொண்டு வர வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். சிலர் தங்களையே கொடுத்துவிட்டால் எதையோ பெரிய காரியத்தை கொடுத்து விட்டது போல எண்ணுகிறார்கள். அருமையானவர்களே, கர்த்தருக்கு நாம் எதுவுமே கொடுக்க முடியாது. அவர் என்னை ஏற்றுக்கொண்ட பொழுது என்னிடத்திலிருந்த பாவத்தை தான் நான் கொடுக்க முடிந்தது. செப்துவகிந்தா என்று சொல்லப்படுகிற கிரேக்க மொழிபெயர்ப்பிலே பிரதிஷ்டை என்ற வார்த்தைக்கு டெலியோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. டெலாஸ் என்றால் முடிவானது அல்லது நோக்கம் என்று சொல்லலாம். அதாவது தேவன் உங்களை கொண்டு செய்து முடிக்க விரும்புகிறதை செய்தல், நீங்கள் எதற்காக பிறந்தீர்களோ அதை நிறைவேற்றுதல். கிறிஸ்து உலகத்திலே பிறந்தது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவும் நம்மை மகிமையிலே சேர்க்கவும். எபிரேயர் 2:10 என்ன சொல்கிறது என்றால், தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவர் கேட்டதாயிருந்தது. எபிரேயர் 7:28 பார்த்தால், நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடே விளங்கிய வசனமோ எண்டெண்டைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கிறது. இந்த ஆரோனின் பணிவிடையை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து சிந்திப்போம். லேவியராமும் 8:10 ஆரோன் அவனுடைய குமாரர்கள் பிரதிஷ்டை செய்யப்படுவதற்காக ஆயத்தம் பண்ணப்படுவதையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டதையும் குறித்து வாசித்தோம். பிரதிஷ்டை என்பதின் பொருள் என்னவென்றால் வெறும் கையோடு கர்த்தருடைய பாதத்திலே வருவது. அருமையானவர்களே, நாமும் வெறும் கையோடு ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று உண்மையான இருதயத்தோடு வரும்பொழுது இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவர் வைத்திருக்கிற நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். நாம் அவரோடு கூட நெருங்கிய ஐக்கியத்திலே இருக்கும்பொழுது அவரே நம்மை பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் தந்தருள்வாராக. ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12:9. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12:9.